மைண்டு. பகவத்கீதை உண்மையறிவில் 6வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம் 6வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரையே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகுதி உத்தம ஸ்லோகே பக்திர் போஜனேஷ்டிகி தத்ரதம் புத்தி சம்யோகம். தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதே தேகிகம் பௌர்வதேகிகம் லபதே பௌர்வதேகிகம் யததே ச ததோ பூயஹ. யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குருநந்தன. சம்சித்தௌ குருநந்தன தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌரதேகிகம் யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குருநந்தன தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குருநந்தன தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குருநந்தன தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குருநந்தன தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் யததே ச ததோ பூயஹ சம்சித்தௌ குருநந்தன. மொழிபெயர்ப்பு பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெயஸ்ரீல பிரபுபா. குரு மைந்தனே, அத்தகைய பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூர்ண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கின்றான். பொருளுரை, நல்ல பிராமண குடும்பத்தில் தனது 3வது பிறவியை எடுத்த பரத மகாராஜா பூர்வீக திவ்ய உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நற்பிறவி எடுப்பார் என்பதற்கு சிறந்த உதாரணமாவார். இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத மன்னரின் காலத்திலிருந்து இவ்வுலகம் தேவர்களால் பாரத வருஷம் என்று அறியப்பட்டு வருகின்றது. அதற்கு முன் இது இலாவிரத வருஷம் என்று அறியப்பட்டு வந்தது. இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக தனது இளம் வயதிலேயே கடமையிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் வெற்றியடைய தவறினார். அதன் பின்னர் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தார். எப்பொழுதும் தனியாகவும் எவருடன் பேசாமலும் இருந்ததால் ஜடபரதர் என்று அறியப்பட்டார். பின்பு இவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பது மன்னர் ரகுகனாரால் கண்டறியப்பட்டது. தெய்வீக முயற்சிகள் யோக பயிற்சிகள் எதுவும் என்றும் வீணாவதில்லை என்பதை இவருடைய வாழ்விலிருந்து அறியலாம். கிருஷ்ண உணர்வில் பூர்ண பக்குவத்தை அடைவதற்கான வாய்ப்பினை பகவானின் கருணையினால் ஆன்மீகவாதிகள் மீண்டும் மீண்டும் பெறுகின்றனர். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சத்சுரோ மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதா சககன லலிதா ஸ்ரீ விசாகாம்ச நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நமாச்சாரிய பாதாயிதாகரூபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கி ஹரே கிருஷ்ண. இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். என்ன கேட்குறாருன்னா 37வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தையோ பேதோ யோகா சலித மானச அப்பிராபிய யோக சம்சித்தீம் காக்கதீம் கிருஷ்ண கச்சதி. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணா தன்னுணர்வு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களால் அதை நிறுத்திவிடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவதில்லை, அத்தகு வெற்றியடையாத ஆன்மீகவாதியின் கதி என்ன? யோகத்தில் பக்குவம் அடையாமல் போயிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய கேள்வி. கச்சின்னோபய விப்ரஷ்டிநாபிரம் இவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிராமண பதிகி. பலம் பொருந்திய புயங்களையுடைய கிருஷ்ணா ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அழிந்து விடுவதில்லையா? அடுத்து இது ரெண்டாவது அர்ஜுனன். மூணாவது என்ன சொல்கிறாரு? ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்தும் அர்ஹஸ்ய சேஷதா த்வத்தன்ய சம்சயஸ்யாஸ்ய சேதானா யுபத்பத்யதே. கிருஷ்ணா, இதுவே என் சந்தேகம், இதை முழுமையாக தீர்க்குமாறு உம்மை நான் கேட்டுக்கொள்கிறேன். உம்மையன்றி இந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை. அர்ஜுனுடைய கேள்வி என்னென்னா, ஆத்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணுறவங்க யோகத்தை பண்ணக்கூடியவங்க ஒரு சமயம் அதில் பக்குவம் அடையாமல் அந்த யோகத்திலேருந்து விலகி போயிட்டாங்கன்னா சில சமயம் உலக விஷயங்களால் பற்றுதல் கொண்டு பெண்களாலேயோ இல்லை பணத்தினாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு உலக பற்றுதலால் குடும்ப பற்றுதலால் அந்த யோகத்திலேருந்து அவங்க தவறி போயிட்டாங்கன்னா அவங்க இதுவரைக்கும் பண்ண யோகம் வீணாக போயிடாதா? என்ன பிரயோஜனம்? இது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஆத்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணுறவங்க உலக விஷயத்தில் பற்றுதல் வைக்க மாட்டாங்க. புலன்பு அனுபவிக்கணுங்கிறது எண்ணம் அவங்க விட்டுடுவாங்க. அப்படி அவங்க உலக விஷயத்தையும் உலக விஷயத்தில் ஆர்வம் காட்டாமல் அதை விட்டுடுறாங்க. அப்படி புலன்பு விஷயங்களை துறந்து அவங்க வந்து ஆத்மீக விஷயத்தை பண்ணும்போது அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா ரெண்டுமே தோற்று போயிடுவாங்களே. ஏன்னா புலன்பு விஷயத்தையும் அவங்கள விட்டுட்டாங்க, அதில் ஆர்வம் இல்லாமல் அதுலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் ஆத்மீகத்துலேயும் தோற்று போயிட்டாங்கன்னு அவங்க என்ன ஆவாங்க, அவங்க நிலைமை என்ன அப்படிங்கிறது யாருடைய கேள்வி? அர்ஜுனன் யார்கிட்ட கேட்குறாரு? கிருஷ்ணர்கிட்ட. ஸோ இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீ பகவான் உவாச்ச பார்த்தனை வேக நாமுத்ரா விநாசஸ்ய வித்யதே நகி கல்யாண கிருத்கட்சி துர்கதும் தாத கச்சதி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரதாவின் மகனே அர்ஜுனா, நற்செயலில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ அல்லது பரவுலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதில்லை. பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதீசமா சிச்சினான் ஸ்ரீமதாங்கே ஹே யோகோ பிரஷ்டோ பிஜாயதே. வெற்றியடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தின் குடும்பத்தில் பிறக்கிறார். ரெண்டாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு. அதவா யோகி நாமேவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்மயத்தீஷுதாம் ஈத்ருஷம். அல்லது நீண்டகால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகளின் குலத்தில் பிறப்பது உறுதி. இத்தகைய பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானதாகும். தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம் யததே சததோ பூயஹ சம்சித்தோ குரு நந்தன. ஓ குருவின் மைந்தனே, அத்தகு பிறவி அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூர்ண வெற்றி அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கின்றான். ஸோ இது வந்து ஆத்மீகத்தில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. இந்த உலகத்தில் ரெண்டு விதமான செயல் இருக்குது, ஒன்று வந்து பௌத்திகமான செயல், இன்னொன்று ஆத்மீகமான செயல். பௌத்திகமான செயல்ங்கிறது உடல் சார்ந்தது, இந்த உடலுக்காக செய்யக்கூடிய செயல் எல்லாமே பௌத்திகமானது. ஆத்மாவினுடைய நன்மைக்காக அல்லது ஆத்மா மீண்டும் ஒரு உன்னதமான நிலை அடையணுங்கிறதுக்காக செய்யக்கூடியது ஆத்மீகமானது. அப்போ நம்ம வந்து ஆத்மீகமானவங்களா பௌத்திகமானவங்களா? நம்ம வந்து பௌத்திகமானவங்களா ஆத்மீகமானவங்களா? நம்மங்கிறது எதை குறிக்குது, யாரை சொல்கிறது? நாம்ங்கிறது யாரை சொல்கிறது? ஆத்மா. அப்போ நாம் வந்து உடல் கிடையாது. அப்போ உடல் எதனாலானது? நாம் வந்து ஆத்மா. ஓகே, அப்போ ஆத்மா வந்து பௌத்திகமானதா ஆத்மீகமானதா? ஆத்மீகமானது, சந்தேகம் இல்லையே, தெளிவு தானே? எப்படி சொல்கிறீங்க ஆத்மா ஆத்மீகமானதுன்னு? ஆ, ஏன் ஆத்மா அழிவற்றது? ஆத்மா ஆத்மீகமானதுன்னு சொல்லியாச்சு, அழிவற்றது. எதனால் ஆத்மா ஆத்மீகமானது, எதனால் அது அழிவற்றது? ஏன்னா ஆத்மா வந்து கிருஷ்ணருடைய ஒரு அம்சம், பகவானுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஆத்மா வந்து அழிவற்றது, நித்தியமானது, நிரந்தரமானது, பழமையானது. உடல் அழிந்தாலும் ஆத்மா அழிவறது கிடையாது, அதானே படிச்சிருக்கோம். பகவானுடைய அம்சம், நம்ம எல்லாருமே பகவானுடைய அம்சமாக இருக்கிறதுனால பகவான் அழிவற்றவர், நித்தியமானவர், ஆத்மீகமானவர். அதனால ஆத்மா அழிவற்றது. உடல் வந்து பௌத்திகமானது, அழியக்கூடியது இல்லையா? இதில் வந்து இந்த உடல் இருக்கிற ஆத்மா வந்துட்டு ஆத்மாவுக்காக காரியம் செய்கிறதெல்லாம் ஆத்மீகமானது, அதை மறந்து உடலுக்காக செய்யக்கூடிய காரியம்லாம் பௌத்திகமானது. அந்த பௌத்திகமாக செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியமானாலும் அதில் வந்து சில சமயம் தோல்வி ஏற்படும், சில சமயம் இல்லை, தோல்வி ஏற்படுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் முன்னேற்றம்ங்கிறது பார்த்தா எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து தொடங்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் வந்து என்ஜினியரிங் பொறியியல் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் இறந்து போயிட்டேன். அடுத்த பிறவியில் வந்து போன ஜென்மத்தில் நான் என்ஜினியரிங் படிச்சிருந்தேன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன பண்ணணும், திரும்பவும் ஏபிசிடியிலேருந்து தான் படிக்கணும். நான் போன பிறவியில் வந்து டாக்டராக இருந்தேங்க, நான் போன பிறவியில் வந்து என்ஜினியராக இருந்தேன்னுலாம் சொன்னால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, அதெல்லாம் நடக்கவும் போகிறது இல்லை. அப்போது இந்த உடலுக்காக செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயலும் என்னாகும், தற்காலிகமானது தான். இந்த உடலை விட்டவுடனே அந்த செயல் முடிவடைஞ்சிடும், அது தொடராது. ஆனால் ஆத்மீக விஷயம் அப்படி கிடையாது. அதுதான் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்போது அர்ஜுனன் கேட்டார், கிருஷ்ணா யோக பயிற்சியை பண்ணுறவங்க அதில் பக்குவம் அடையாமல் ஒரு வேளை வீழ்ந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும், என்ன ஆகிடுவாங்க அவங்க? கிருஷ்ணர் சொல்கிறார், ஒருபோதும் அவங்களுடைய யோகம் வீண் போகாது, அவங்க செய்த முயற்சி வந்து ஒருபோதும் வீண் போகாது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூல்லலாம் படிக்கிறோம், ஃபெயில் ஆகிட்டோம்னா திரும்பவும் அது பேப்பர் எழுதி ஆகணும், இப்படி தானே? அது எழுதி முடித்தா தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். ஆனால் ஆத்மீகத்தில் வந்து ஏதோ ஒரு செயல் பண்ணாலும் அடுத்தது அடுத்த சதமானத்துலேருந்து தொடங்கும். இப்போ வந்து நான் இந்த பிறவியில் கிருஷ்ணருக்கு வந்து ஒரு 30% பக்தி பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே அந்த பக்தி பாதை விட்டு விலகி போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் இறந்து போயிட்டேன், கிருஷ்ணரே மறந்துட்டேன். நான் பக்தி பண்ணி பக்தி பாதை விலகி போய் கிருஷ்ணரை மறந்துட்டால் கூட அடுத்த பிறவியில் வந்து 31% தான் தொடங்கும். ஏற்கனவே 30 வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணது வீண் போகும், அதுதான் ஆன்மீகம். அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார், அவன் பண்ணக்கூடிய பக்தி என்றைக்கும் வீண் போகாது, அது என்றைக்குமே வீண் போகாது. அடுத்து வந்து அடுத்த சதமானத்திலும் தொடங்கும். 30 40 50 வரைக்கும் பண்ணிவிட்டு பாதிலே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த சதமானம் வந்து 51 தொடங்கும். அதனால் கிருஷ்ண பக்தியில் அதாவது யோகத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் ஒரு நாளும் வீண் போகாது, அது என்றைக்குமே வந்து பகவானுக்கு வந்து சின்னதாக ஒரு சேவை பண்ணியிருந்தால் கூட அது வந்து கணக்கில் இருக்கும், நம்மளுடைய கணக்கில், நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பக்திங்கிற நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிடும், சேர்ந்துடும். என்ன ஆகிடும், நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு சேவை பண்ணியிருக்கோம், கோயிலை சுற்றி வளம் வந்திருக்கோம், இல்லை பக்தர்களுக்கு எதாவது உதவி செய்திருக்கோம், இல்லை யாருக்காவது பகவத்கீதை வாங்கி கொடுத்துருக்கோம், இல்லை யார்கிட்டயாவது கிருஷ்ணரை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாமே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு, எல்லாமே நம்முடைய கணக்கில் இருப்பு இருக்கு, சேர்ந்துடுச்சு. ஒரு வேளை நம்ம வந்து அதுலேருந்து விலகிட்டோம், சில சமயம் பக்தி பண்ண முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலேயோ, இல்லை தகாத சங்க தேவையில்லாத மற்றவர்களுடைய பக்தர் அல்லாதவர்களுடைய சங்கத்தில் போய் நம்ம கிருஷ்ண பக்தியை மறந்துட்டோன்னா நம்ம பண்ண பக்தியெல்லாம் வீணாக போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது வரைக்கும் செய்ததோடைய பலன் கட்டாயம் உண்டு. ஒருவேளை பகவான் அவனை அந்த பிறவியிலே திருத்தி அவனை வந்து திரும்பவும் பக்தி செய்ய வைப்பார், இல்லை அவன் வந்து பகவானே மறந்து போயிட்டான்னா அடுத்த பிறவியில் வந்து அவன் இங்கிருந்து பக்தி பாதை விட்டு விலகினானோ திரும்பவும் வாய்ப்பு கொடுப்பார். அந்த அளவுக்கு பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். யாராவது கொஞ்சமாக முயற்சி பண்ணி கொஞ்சம் முயற்சி பண்ணி கூட அதுலேருந்து விலகிட்டால் கூட பகவான் அவங்கள மறக்க மாட்டார். அதை தான் ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்தியதே சொல்பம் அப்பியசிய தர்ம, சொல்பம்னா கொஞ்சம், சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதே மகதோபயா. நம்முடைய வாழ்நாளில் ஏதாவது கொஞ்ச காலமாவது பகவானுக்கு ஏதாவது செய்திருந்தோன்னா பகவான் அதை மறக்கவே மாட்டார். தெரியாமல் செய்திருந்தால் கூட அதை பகவான் எப்படி எடுத்துக்குவார்னா எனக்காக பண்ணியிருக்காங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். கோயிலுக்கெல்லாம் ஒன்றும் போகலை, கோயிலுக்கு போகாமல் அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வராங்க, ஏதோ ஒரு அட்ரஸ் தேடிட்டு, அந்த கோயில் பிரகாரத்தில் உள்ள ஏதோ ஒரு அட்ரஸ் தேடி போயிட்டு கோயிலுக்கு ஒன்றும் போகலை. அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தாலே பகவான் என்ன எடுத்துக்குவார்னா அவன் என்னுடைய கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கிறான் அப்படின்னு பகவான் வந்து நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு. சில சமயங்களில் பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா பகவான் என்ன நினைப்பார்னா, இந்த பக்தனுக்கு நான் ஒன்றுமே செய்யலையே நினைப்பார், இவன் வந்து என்ன தரிசனம் பண்ண வந்திருக்கா, இவனுக்கு இது வரைக்கும் நான் இவனுக்கு ஒன்றுமே. அந்த அளவுக்கு பகவான் வந்து பக்தர்கள் மேலே ரொம்ப பிரியமானவர். தன்னை யாராவது நாடி வர்றவங்கள பகவானை ஒருத்தர் தேடி வந்துட்டான்னு அவங்க ஒருபோதும் விளக்க மாட்டார். சில சமயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பக்தன் வந்து பக்தி பாதை விட்டு விலகி போயிட்டா கூட திரும்பவும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பார். அதுதான் பொருளூரில் வந்து பிரபுபாதர் ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறார். பரத சக்கரவர்த்தியோடைய கதையை ஞாபகப்படுத்துகிறார். பரத மகாராஜோடைய கதை இதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், கேட்டிருக்கீங்களா? இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்புக்கும் பூமிக்கும் வந்து இலாபரத வருஷம்னு பேர். இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் நிலப்பரப்புக்கும் இலாபரத வருஷம் அப்படின்னு பேர். பரத சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார். இந்தியாவை மட்டும் இல்லை, உலகத்துக்கே அப்போல்லாம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கே ஒரு சக்கரவர்த்தி இருப்பார். இப்போல்லாம் ஊருக்கு ஒரு கவுன்சிலரு, ஊருக்கு ஒரு மினிஸ்டரு, ஊருக்கு ஒரு சிஎம் இருக்காங்க. அப்படி கூட அவனால் மேனேஜ் பண்ண முடியல. இந்த காலத்தில் வந்து கலியுகத்தில் ஊருக்கு ஒரு கவுன்சிலரு, ஊருக்கு ஒரு மேயரு, அப்புறம் சீஃப் மினிஸ்டரு, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்கு, இப்படியெல்லாம் அவங்க பிரித்து கூட மாவட்ட வாரியாக பிரிச்சிடுறாங்க, நகர வாரியாக பிரிக்கிறாங்க, கிராம வாரியாக பிரித்து கூட அவங்களால நிர்வாகம் பண்ண முடியல. ஆனால் வேத காலத்தில் வந்து ஒரு சக்கரவர்த்தி தான் உலகத்தையே ஆட்சி பண்ணார். எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற சக்கரவர்த்தி வந்து பரத மகாராஜ். யாரு? பரத மகாராஜ். அவர் வந்து அப்படி ஒரு சக்கரவர்த்தியாக இருந்ததுனால இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதிக்கே பாரத வருஷம்னு பேர் இருந்தது. இப்போ காலப்போக்கில் இந்தியாவுக்கு மட்டும் பாரத பூமின்னு பேர். ஆனால் வேத காலத்தில் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துக்கே பாரத வருஷம் தான் பேர், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை. அப்போ அந்த பரத மகாராஜா வந்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார். எல்லா நாடுகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ரொம்ப நேர்த்தியாக ஆட்சி பண்ணார். அவர் வந்து விஷ்ணுவுடைய பக்தர், பகவான் மேலே அலாதி பக்தி உள்ளவர். அவர் வந்து உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனா இந்த சாதாரண விஷயமா? லட்சக்கணக்கான பேர் அவருக்கு சேவை பண்ணுவாங்க, சேவகர்கள், மந்திரிகள், இளவரசர்கள், சேனாதிபதிகள், பணிப்பெண்கள், உறவினர்கள், நண்பர்கள், லட்சக்கணக்கான பேர் அவர். ஆனால் அவருக்கு யார் மேலேயுமே பற்றுதல் கிடையாது. அவர் வந்து கடமைக்காக தான் அவர் வந்து அந்த சக்கரவர்த்தியாக இருந்தார். அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டதுனால அவர் சக்கரவர்த்தியாக இருந்தார். ஆனால் அவருக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இப்போ நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசானாலும் வந்து சிஎம் சேரில் தான் சாகணும்னு நினைப்பாங்க. அப்படி தானே, செத்து போனாலும் மினிஸ்டராகவோ இல்லை சிஎம்மாவோ இல்லை மந்திரியாக தான் சாகணும். அப்படி நம்ம ஆளுக்கு சாகிற வரைக்கும் அந்த நாற்காலி விட மாட்டாங்க. ஆனால் பரத சக்கரவர்த்தி வந்து அவருக்கு விருப்பமே இல்லை, நான் ஏன்டா இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கணும், யாரோ இருந்துட்டு போகட்டும், நான் பகவான்கிட்ட பகவானுக்கு பக்தி செய்யணும், அவரை நான் தரிசிக்கணும், அவருக்கு சேவை பண்ணணும், அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு பகவான் மேலே. அவருக்கு பற்றுதல் பூரா அவருடைய விருப்பம் அவருடைய ஈர்ப்பெல்லாம் பகவான் மேலே தான் இருந்தது, கிருஷ்ணர் மேலே தான் இருந்தது. யாருக்கு? பரத மகாராஜ். அப்போ என்ன பண்ணார், ஒரு நாள் யோசிச்சார், நான் இந்த மாதிரி உலக விவகாரம் அரசியலெல்லாம் பண்ணி என்றைக்கு நான் வந்து பகவான்கிட்ட போகிறது, இதை விட்டால் தான் நான் பகவான்கிட்ட போகணும்னு சொல்லி விட்டுட்டு போடுவார். தன்னுடைய அரண்மனை சொத்து பிரஜைகள் எல்லாத்தையும் விட்டுடுவார். விட்டுட்டு அவர் பாரு காட்டுக்கு போயிட்டார். நம்ம வந்து காலையில் தினமும் டாய்லெட் போகும் பார்த்துருக்கீங்களா, டாய்லெட் போனால் அங்கே ரொம்ப நேரம் இருப்போமா, போனால் திரும்ப அடுத்த செகண்ட் எழுந்திரிச்சு வந்துடுவோம், அங்கெல்லாம் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி பரதராஜாவுக்கு வந்து நாட்டு மேலே பற்றுதலே கிடையாது, அவருடைய சொத்து மேலே பற்றுதல் கிடையாது, அவருக்கு நிலபுலங்கள் என்னெல்லாமோ இருந்துச்சு, எது மேலேயும் அவருக்கு பட்டுதல் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். அவர் காட்டு காட்டில் போய் பகவானை குறித்து தபம் செய்கிறார், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அவருக்கு. வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லை அந்த காட்டில், அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா அவர் பகவானே நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, காட்டில் நதிகள் ஓடுது, பழங்கள் கிடைக்குது, கலங்குகள் கிடைக்குது, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு தன்னையும் மறந்து அவர் பகவானோடு ஒன்றாயிடுறார். அவ்வளவு உணர்வு பூர்வமாக அவருடைய மனது புத்தி எல்லாமே பகவானே நினச்சிக்கிட்டு இருக்கு. யாருக்கு? பரத மகாராஜ். அந்த அளவுக்கு அவருக்கு பகவான் மேலே பற்றுது. வேறு எதை பற்றியும் அவர் யோசிக்கலை, என்னுடைய நாடு எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் என்னாச்சு, சொத்து என்னாச்சு, எதை பற்றி ஒரு மைண்டிலே கிடையாது, மனசுலேயே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு சிந்தனை, அந்த பகவானை நான் எப்போவுமே தியானிக்கணும். அதில் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் உலக வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது, அந்த ஒரு சந்தோஷம். அப்படி ரொம்ப உன்னதமான நிலையில் இருக்கார். சில சமயங்களில் தன்னை மறந்து அவர் சிரிப்பார், அழுகுவார், சில சமயங்களில் மயங்கி விழுந்துருவார். பகவானுடைய நினைவில் அவருக்கு வந்து இந்த உடல் சம்பந்தமான எந்த ஒரு உணர்வும் இருக்காது, அவருடைய ஆத்மா மனது எல்லாம் பகவானுடைய சிந்தனையிலே தான் இருக்கு. அப்படி பரத மகாராஜா வந்து காட்டில் வந்து ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு, ஒரு சாதாரண சின்ன ஒரு ஆசிரமம் குடிசை, ஒரு பெரிய அரண்மனையில் பெரிய கோடீஸ்வரனாக ஒரு உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் அடுத்த நாள் வந்து காட்டுக்குள்ளே ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டுருக்கிறார். இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சதே என்ன, உள்ளத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். உண்மையில் அதெல்லாம் அவருக்கு சந்தோஷம் தரல, அவர் புரிஞ்சுக்கிட்டார் இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தராது, இதெல்லாம் தற்காலிகமானதான், ஒரு நாள் நான் இறந்து போகிறேன், இறந்து போனால் இதெல்லாம் கூட எடுத்துகிட்டா போக முடியும். அப்போ என் கூட வர்றது வந்து என்னுடைய செயல்கள், என்னுடைய புண்ணிய செயல்களும் பரமாத்மாவான பகவானும் தான் என் கூட இருக்காங்க. இப்போ அந்த பரமாத்மாவை நான் தரிசிக்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம் பகவான் மேல். அப்படி வந்து அவர் தபம் செய்கிறார். ஒரு நாள் அவர் வந்து ஆசிரமத்தில் வந்து காலையில் அதிகாலையில் வந்து அங்கே கண்டகி நதி ஓடுது. கண்டகி நதி இப்போ எங்கே இருக்குது, நேபாளத்தில் இருக்குது, நேபாளத்தில் கண்டகி நதி ஓடுது. அந்த கண்டகி நதி கரை பக்கம்தான் இவர் வந்து ஆசிரமம் வச்சுருந்தார். நல்ல இமயமலையில் வந்து நல்ல, ஆனால் பயங்கர குளிராக இருக்கும். இமயமலையில் போனீங்கன்னா அப்படி ஐஸு உருகி ஆறாக ஓடும், பயங்கர குளிர், அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் பரத மகாராஜா வந்து குளிர் மழை பனி எதையும் பொருட்படுத்தாமல் அவர் வந்து பகவானுடைய இதில் சந்தோஷமாக. ஒரு நாள் கண்டகி நதியில் குளிக்கிறதுக்காக போனாங்க. யார்? பரத மகாராஜ். அங்கே போய் அவர் குளிச்சுட்டு வந்து உட்காந்து ஜபம் பண்ணுறார். உட்காந்து அவர் மாலை ஜப மாலை எடுத்து வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம் ஜபம் பண்ணிட்டுருக்கார். அப்படி அவர் ஜபம் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு மான் வந்து, அழகான மான், அந்த மான் வந்து ப்ரெக்னண்டாக கர்ப்பவதியாக இருந்தது. அந்த மான் அங்கே தண்ணி குடிக்க வந்தது கண்டகி நதியில். அதில் எதாவது தப்பு இருக்கா? நதியில் மான் தண்ணி குடிக்க வந்ததில் தப்பு ஒன்றும் இல்லையா, இருக்கா இல்லையா? அந்த கர்ப்பவதியான மான் வந்து தண்ணி குடிக்கும்போது திடீர்னு ஒரு சிங்கத்தோடைய கர்ஜனை கேட்டது. சிங்கத்தோடைய கர்ஜனை கேட்டால் மானுக்கு எப்படி இருக்கும், பயம் வரும். எங்கேயாவது சிங்கம் வந்து நம்மளை அடிச்சிடுமோ நம்மளை சாப்பிட்டுடுமோன்னு பயந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்த மான் வந்து பயத்தில் அந்த நதியை கடக்க முற்படும் போது அதுக்கு வந்து பயத்தினாலே அங்கே வந்து அந்த கர்ப்பவதியான மான் வந்து டெலிவரி ஆகிடும், குழந்தை பிறந்து குட்டி மான். குழந்தை பிறந்த உடனே இந்த மான் இறந்து போடும், அம்மா மான் இறந்து போடும், குட்டி மான் தண்ணியில் விழுந்து குட்டி மான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இதை வந்து பரத மகாராஜ் பார்த்தார். பார்த்த உடனே போய் அந்த குட்டி மானை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து காப்பாற்றினேன். அதில் எதாவது தப்பு இருக்கா? குட்டி மானை காப்பாற்றணும்னு தப்பு இல்லையே, தப்பு இருக்கா இல்லையா? அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? ஏதாவது ஏதோ ஒரு மான் தானே செத்துட்டு போகட்டும், நமக்கு என்ன பண்ணக்கூடாதுல்ல, காப்பாற்றணும் இல்லை, எல்லா உயிரையும் நேசிக்கணுமா இல்லையா? சரி, பரத மகாராஜா என்ன பண்ணார், அந்த மானை காப்பாற்றினார். காப்பாற்றணுன்னே பரத மகாராஜுக்கு ஒரு யோசனை வந்தது, இந்த குட்டி மான் இப்போ தான் பிறந்திருக்கு, அம்மா அம்மானும் இறந்து போயிடுச்சு, இப்போ நான் இங்கே விட்டுட்டு போனால் இந்த மானுடைய நிலைமை என்ன ஆகும், திரும்ப இது தண்ணிக்குள்ளே விழுந்துடும், இல்லை ஏதாவது சிங்கம் புளி ஏதாவது வந்து சாப்பிடும், அதனால இந்த மானை வந்து என்னோடய ஆசிரமத்துக்கு கொண்டு போயிட்டால் அது கொஞ்சம் சேஃப்டியாக அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சது இல்லை, தப்பு இருக்கா? தப்பு இல்லை, கரெக்டு தானே. ஒரு ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். யார்? பரத மகாராஜ். இந்த குட்டி மானை தன்னோட ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு வந்தோடனே பரத மகாராஜா வந்து தினமும் அந்த மானுக்கு அந்த மானு வந்து தானே பார்த்துக்கணும், ஏன்னா அம்மா மான் இல்லையே. இவர் என்ன பண்ணார், இந்த மானுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கறது, தூங்க வைக்கிறது, இது வேலையெல்லாம் பண்ணார். அவர் யோகா பண்ணும்போது மான் பக்கத்திலே இருக்கும், அவர் யாகம் பண்ணும்போது மான் பக்கத்திலே இருக்கும், அவர் தபம் பண்ணும்போது மான் பக்கத்திலே இருக்கும், அவர் தூங்கும்போது மான் அப்படியே மார்பில் போட்டுக்குவார். இப்படி அந்த மான் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு பிரியம். அந்த மான் வந்து அவரை சுற்றி சுற்றி வரும். அந்த மான் அங்கே அங்கே ஆசிரமத்தில் துள்ளி குதிக்கிறது, அது பார்க்கறது, இதெல்லாம் பகதமாதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கரெக்டு தானே? இல்லை, மான் இருக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. ஸோ எப்படி அந்த மான் கூட அவர் ரொம்ப நெருக்கமாயிட்டார். ஒரு நாள் இவர் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து யாகம் செய்யும்போது இல்லை இவர் ஜபம் பண்ணும்போது அந்த மான் வந்து அந்த இடத்துல உள்ள பொருட்கள்லாம் அசுத்தம் பண்ணும், அதில் வந்து வாயை வச்சு நக்கிடும், சிலப்போ அங்கே வந்து மூத்திரமெல்லாம் கழிச்சிடும். அப்போ இவர் விரட்டி விடுவார், விரட்டி விட்டால் அங்கே எங்கேயும் போயிட்டு திரும்ப வந்துடும். ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் யாகம் பண்ணும்போது அந்த மானை விரட்டி விட்டார், விரட்டி விட்டது எங்கேயோ போயிடுச்சு, திரும்ப வரவே இல்லை. இவர் யாக பண்ணிட்டு இருந்தவருக்கு அந்த மானை காணமேன்னு சொல்லி திடீர்னு வருத்தமாயிடுச்சு. ஐயோ, இந்த மான் எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஏன்னா அது அவருக்கு வந்து இந்த மான் மேலே ரொம்ப பிரியமாயிடுச்சு, அந்த மான் கூட ரொம்ப நெருக்கமாயிட்டார். யாகத்தை நிப்பாட்டிட்டு அவர் மானை தேடி போறாரு, காடு முழுவதும் தேடுறாரு, மான் கிடைக்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயோ, அந்த மான் எங்கே போயிடுச்சோ, என்ன ஆச்சோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அதுக்கு என்ன நடந்தது? ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்துடுறார். கொஞ்ச நாளில் அவருக்கு அந்த மானுடைய பிரிவு அவரால் தாங்க முடியல. அவர் நினைக்கிறாரு, அந்த மான் என்ன அழகாக இந்த ஆசிரமத்தில் சுற்றி வந்தது, அது என் பக்கத்திலே இருக்கும், என் பக்கத்திலே இருந்து சாப்பிடும், என் தோல் மேலே மார் மேலையெல்லாம் இருந்துச்சு, நான் தூங்கும்போது என் பக்கத்திலேயே தூங்க வச்சேன் அப்படின்னு பரத மகாராஜா வந்து அந்த மானையே நினச்சிட்டு இருந்தார். தப்பு இல்லையே, கரெக்டு தானே? மானை நினச்சிட்டு எதுவும் தப்பு இல்லை, அப்படி தானே? கரெக்டாக இல்லையா? மான் பாவம் தானே, எங்கே போச்சு தெரியலையே, கரெக்டு தானே? ஓகே. அப்படி ஒரு நாள் அவருக்கு மரணம் வந்தது. மரணம் வரக்கூடிய சமயத்தில் அவர் நினச்சார், ஐயோ, நான் இந்த உடலை விட்டு போகிறேனே, அந்த மானை காணமே, அந்த மான் எங்கே போயிடுச்சு, என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த மானையே நினச்சிட்டு இருந்தார். என்ன ஆனாரு? மானாவே பறந்தார். சரியா தப்பா? எங்கே தப்பு நடந்தது? எல்லாத்தையும் சரி சரி, நீங்க ஆரம்பத்திலே தப்பு நடந்துருச்சு. குட்டி மானை காப்பாத்தினப்போ என்ன நினைக்கணும், ஒரு இப்ப இந்த மானை நான் தண்ணியிலிருந்து காப்பாத்திட்டேன், இனி பகவான் அந்த மானை காப்பாத்திட்டு போறாரு, நான் போய்தான் அந்த மானை சிங்கத்திலிருந்து காப்பாத்தணுமா? இந்த குட்டி மானை சரி, என் கண்ணு முன்னாடி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, நான் காப்பாத்திட்டேன், இனி அந்த எவ்வளவு உயிரினங்களை பகவான் காப்பாத்தும் போது இந்த ஒரு மானை காப்பாற்ற மாட்டாரு அவர் நினைச்சிருக்குமா? நினைச்சு கூடாதா? என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டே வந்திருக்கூடாது. சொந்த நாடு, இளவரசன், ராஜகுமாரன், ராஜகுமாரி, ராணி, சொத்து, பிரஜைகள், மந்திரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? ஒரு குட்டி மான் மேல பட்டு. அதுல என்ன ஆயிடுச்சு லாஸ்ட்ல? அந்த மான் மேல பட்டுதல்னால மானுடைய உடலே நம்ம வந்து எந்த மாதிரி உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கோமோ நம்ம அது ஆயிடுவோம். இறக்கும் தருவாயில் ஒருத்தருக்கு எந்த உணர்வோடு அவங்க இந்த உடலை விடுறாங்களோ அவங்க அதே ஆயிடுவாங்கன்னு சொல்றாரு பகவத்கீதையில் கிருஷ்ணர். எம் எம் பாபி ஸ்மரன் பாவோ தெஜத்தந்தே கலைவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சதாதத் பாவ பாவிதா. ஒருத்தன் இந்த உடலை விடும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அவன் அதே ஆயிடுவான். யாராவது கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃபே நினச்சிட்டு தான், மனைவியே நினச்சிட்டு தான் வைங்க, அடுத்த பிறவியில் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பொண்ணு ஆயிடுவான். அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி நிறைய ஒரு உதாரணம்லாம் இருக்குது. நம்ம இந்த உடலை விடும்போது என்ன நினைக்கிறோமோ அதே ஆகிடுவோம். யாராவது என்னுடைய நான் இறந்து போகிறேன், என்னுடைய மனைவி குழந்தையெல்லாம் என்ன வாங்க, என்னோடய குடும்பம் என்ன நினச்சிருந்தா அடுத்த பிறவி அதே வீட்டில் ஒரு நாய்க்குட்டியாக இருந்தால் அவங்களுக்கு சேவை பண்ணலாம், அவங்கள பார்த்துக்கலாம், அந்த வீட்டுக்கு யாராக வந்தால் குலைக்கலாம், கடிக்க போகலாம், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு பிறவிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாமே ஏதோ ஒரு உயிரினமானாலும் அது வந்து முன்ஜென்ம கர்மத்தினால் அந்த உடல் எடுத்துட்டுருக்கு. காரணம் இல்லாமல் அத்திற்கு ஒரு உடல் கிடைக்காது. நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடல் இருக்குது. இப்போ பரத மகாராஜா வந்து இந்த மானையே நினச்சிட்டு இருந்ததுனால அவர் என்ன ஆகிட்டார், மானுடைய உடலுக்கு போயிட்டார். மனித பிறவி உயர்ந்ததா மானுடைய பிறவி உயர்ந்ததா? மனித பிறவி தான் உயர்ந்தது. ஏன் மானை விட மனித பிறவி உயர்ந்தது? மானுக்கு அஞ்சு அறிவு, மனுஷனுக்கு ஆறாவது அறிவு. ஆனால் நம்ம கூட விலங்கு மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்கள் மனுஷன் மாதிரியே வாழ்கிறோம் இல்லையா? நம்மளும் சாப்பிட்றோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்ணுறோம், தற்காத்து கொள்கிறோம். இதுதானே மானும் பண்ணுது. மானும் சாப்பிடும், தூங்கும், இனப்பெருக்கம் பண்ணும், தற்காத்து கொள்வோம். அப்போ நம்மளும் மானும் ஒன்று தானே, என்ன வித்தியாசம் இருக்குது? ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவோம், நல்ல ஹைஃபை ஃபுட்டு சாப்பிடுவோம், காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். மானுக்கு அதெல்லாம் தெரியாது பாவம். அப்போ மானை விட ரொம்ப கீழான நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் மனித வாழ்க்கை அதுக்காக இல்லை. மனித வாழ்க்கை வந்து பகவானை அடையிறதுக்காக, யோகத்தில் பக்குவம் அடையிறதுக்காக, பக்தி பண்ணி பகவான்கிட்ட போகிறதுக்காக தான் மனுஷ வாழ்க்கை. ஆனால் பரத மகாராஜா அதில் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். நல்ல பக்தியில் உயர்ந்த நிலையில் இருந்தார். ஆனால் என்ன ஆயிடுச்சு, கடைசி நேரத்தில் ஒரு மான்மேல பட்டுதில் வச்சு அவருடைய செய்த பக்தியெல்லாம் விட்டு ஒரு மானுட உடலுக்கு போயிட்டார். அதனால நஷ்டமாயிடுச்சா இல்லையா? என்ன நஷ்டமாயிடுச்சு? ஒரு மனித பிறவிலிருந்து ஒரு விலங்குடைய உடலுக்கு போயிட்டார். அப்போ அவர் பண்ண யோகமெல்லாம் வீணாக போயிடுச்சு இல்லை? ஆனால் வீணாக போகலை. என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து தன்னுடைய ராஜ்ய பரிபாலங்கள் எல்லாம் பகவானுக்காக திறந்து காட்டுக்கு வந்ததுனால பகவான் வந்து அவருக்கு மேலே அவ்வளோ ஒரு பிரியமாயிட்டார். இந்த பக்தன் வந்து எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான், ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு மான் மேலே போய் பட்டுதில் வச்சுட்டானே அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் அவனுக்கு ஒரு மானுடைய உடலை கொடுத்துட்டார். ஏன்னா அவன் அந்த மானுடைய நினைவில் இருந்ததுனால பகவானை மறந்துட்டான். அந்த மரணம் சம்பவிக்கூடிய நேரத்தில், மரணம் வரும்போது அவன் பகவானை மறந்து மானே நினச்சிட்டு இருந்ததுனால அவன் மானுடைய உடலுக்கு போயிட்டான். அதே சமயம் அந்த பரத மகாராஜா மரணம் சம்பவக்கூடிய சமயத்தில் பகவானை நினச்சிருந்தாருன்னா என்ன இருக்கும்? பகவான்கிட்ட தான் போயிருப்பார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராத சமத்வாவம் யாதி நாதி அத்திர சம்சயா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இறக்கும் தருவாயில் யாராவது ஒருத்தன் என்னுடைய நினைவோடு இந்த உடலை விடுறானா அவன் என்னையே அடைவான்னு சொல்கிறார் கிருஷ்ணர். பரத மகாராஜா வந்தது அதுக்காக தான், கிருஷ்ணரே அடையணும், கிருஷ்ணருடைய உலகத்துக்கு போகணுங்கிறதுக்காக. ஆனால் பை மிஸ்டேக்கிங்லேயே என்ன ஆயிடுச்சு, தவறு நடந்துருச்சு, மானுடைய உடலில் போயிட்டார். ஆனால் மானுடைய உடலில் போனாலும் அவர் செய்த பக்தியெல்லாம் வீண் போகலை. அவர் பகவான் திரும்ப ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தார். நமக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி மானுக்கு ஞாபக சக்தி வரும்னு? அதுதான் பகவானுடைய கருணை. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தருக்கு ஞாபக சக்தி, ஞாபக மருதி எல்லாமே நான் தான் கொடுக்குறேங்கிற. சர்வச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தர் ஸ்மிருதி ஞானமபோகனம் ச வேதேச சர்வே ரகமே விவேத்தோ வேதாந்த கிருப் வேதவித் விவேக்சாக. அதாவது நமக்கெல்லாம் ஞாபக சக்தி, ஞாபக மருதி எல்லாமே பகவான் தான் கொடுக்குறார். அவரவருடைய சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் தகுந்தார் போல. இப்போ பகவான் நினைச்சார்னா ஒரு பக்தனுக்கு எப்படி வேணாலும் உதவி செய்ய முடியும். அவன் மானுடைய உடலில் போனால் கூட அந்த பரத மகாராஜாவுக்கு பகவான் ஞாபக சக்தி கொடுத்தார். அப்போ ஞாபகம் வந்தது பரத மகாராஜாவுக்கு, அஜ்ஜோ நான் ஒரு பெரிய தவறு செய்துட்டேன், நான் வந்து என்னுடைய ராஜ்ய பரிபாலங்கள் எல்லாம் துறந்து பகவானை அடையணுங்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டு ஒரு மான் மேலே போய் பற்றுதலை வச்சு இப்போ மானுடைய உடலுக்கு போயிட்டனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டார். இந்த மானுடைய உடலில் இருக்கார் யாரு? பரத மகாராஜ். அப்போ நினச்சாரு, எனக்கு இப்படி ஒரு உடல் கிடச்சிருச்சே, நான் எப்படி பகவான்கிட்ட போகிறது? நான் போன ஜென்மத்துடைய வாய்ப்பை நழுவு விட்டுட்டனேன்னு சொல்லிட்டு அவர் மான் கூட்டத்தோடு போய் சேரவே இல்லை. எப்போ மான்கள்லாம் மான் கூட்டத்தோடு போகும், அதாவது அது குரங்கு குரங்கு கூட்டத்தில் இருக்கும், யானை யானையோட கூட்டத்தில் போகும். அந்த மான் வந்துட்டு பரத மகாராஜா மானுடைய உடலில் இருக்கார். ஆனால் மான் கூட்டத்தில் போகாமல் அதே ஆசிரமத்தில் வந்து முனிவர்களோடு வாழ்ந்தது. இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ண, அவங்க சாப்பிட்ட மீதியெல்லாம் தூக்கி போடுவாங்க, அதை சாப்பிடும், அந்த ஆசிரமத்தை சுற்றி வரும். அங்கே வந்து பகவானே நினச்சிட்டு இருந்தது யார்? மான் வடிவில் இருக்கக்கூடிய பரத மகாராஜ். அப்படி அந்த மான் வந்து முனிவர்களுடைய சங்கத்தில் அவங்க சாப்பிட்ட மீதி உணவை சாப்பிட்டு அந்த ஆசிரமத்திலேயே சுற்றி வந்து பகவானே நினச்சி அந்த மான் தன்னுடைய உடலை விட்டுது. ஆனால் விலங்குடைய உடல் விலங்கு தானே. அப்படி மான் அந்த உடலை விட்ட உடனே அடுத்த பிறவியில் அதே பரத மகாராஜா அந்த அவருடைய ஆத்மா, அதாவது மனித உடலிருந்து மானுடைய உடலுக்கு போய் அந்த மானுடைய வடிவிலும் திரும்பவும் ஒரு மனித உடலுக்கு அனுப்பப்பட்டது. ஏன்னா மனித உடலால் தான் நம்மளால் பகவானை ரொம்ப சுலமாக நெருங்க முடியும், அணுக முடியும், அவரை பிரார்த்திக்க முடியும், அவருக்கு சேவை பண்ண முடியும், அவரை நினைக்க முடியும், தியானிக்க முடியும், பூஜிக்க முடியும். அப்போ பரத மகாராஜுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு பகவான். ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அவருக்கு மானுடைய உடல் இருக்கும்போது, ஒரு ஞாபக சக்தியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உயர்ந்த ஒரு அந்தன குடும்பத்தில் அவருக்கு பிறக்க வச்சார். இங்கே சொல்கிறார் கிருஷ்ணர், அர்ஜுனன் கேட்டாரா இல்லையா யோகத்தில் தவறி போயிட்டு அவன் நிலைமை என்னாகும்னு. கிருஷ்ணர் சொன்னார், ஒருபோதும் வீண் போகாது, அவனை குறைந்தபட்சம் ஒரு நல்ல செல்வந்தர் குடும்பத்திலையோ இல்லது ஒரு அந்தனர் குடும்பத்திலையோ பிராமண குடும்பத்திலையோ பிறக்க வச்சு திரும்பவும் அவனை வந்து பக்தி பாதைக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரா இல்லையா, படித்தமா இல்லையா? அந்த வார்த்தை பொய் ஆகலை. பரத மகாராஜோடைய வாழ்க்கையில் நடந்தது. பரத மகாராஜ் என்ன ஆனார்னா, மானுடைய உடல்லிருந்து அடுத்த பிறவி ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். மிகச்சிறிய பெரிய வேத பண்டிதர் அவங்க அப்பா, வேத விப்ரர். அந்த ஒரு பிராமண குலத்தில் பிறந்தார். யார்? பரத மகாராஜ். அப்போ வந்து அந்த பொதுவாக பிராமண குடும்பத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி வேத மந்திரம்லாம் படிப்பாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் பிராமணர் வந்து போட் நட் கம்பெனிலையும் டயர் கம்பெனிலையும் வேலை பார்க்குறாங்க, கம்ப்யூட்டர் கம்பெனியில், சாஃப்ட்வேரில், கிரிக்கெட் ஃபீல்டில். ஏன்னா இப்போ பிராமணர்கள் வந்து கலியுகத்தில் அவங்களுடைய தகுதியெல்லாம் எழுந்துட்டாங்க. ஏதோ ஒரு சில பிராமணர்கள் பின்பற்றுறாங்க, கூடுமான வரைக்கும் பிராமணர் அவங்க தகுதி எழுந்துட்டாங்க. ஆனால் வேத காலத்தில் உள்ள பிராமணர் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிராமண குடும்பத்தில் பரத மகாராஜ் திரும்ப பிறந்த. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பண்டிதர், அவருக்கு நிறைய பசங்கள்லாம் இருந்தாங்க. அந்த பசங்கள் கூட அவருடைய சகோதரர்கள் கூட, அந்த பையனும் அவருக்கு வந்து ஜட்டபரத்னு பேர். என்னது? ஜட்டபரத். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மனுஷ உடலில் வந்துட்டார் பரத மகாராஜ். மனித உடல்லிருந்து மானுடைய உடலில் போய் திரும்பவும் ஒரு மனித உடலில் வந்துட்டார். திரும்பவும் பகவான் அவருக்கு ஞாபக சக்தியை கொடுத்தார். அவருக்கு ஒட்டு மொத்தமும் ஞாபகம் வந்தது. அவர் பரத சக்கரவர்த்தியாக இருந்தது, மானுடைய உடலில் போனது, திரும்பவும் மனுஷ உடலில் வந்திருக்கு. அப்போ அவர் நினச்சாரு, நான் எவ்வளோ தவறு செய்துட்டேன், நான் அந்த பிறவியிலேயே நான் பகவான்கிட்ட போயிருக்கலாமே. அப்போ ஒரு மான் மேல் உள்ள பற்றுதலால் தானே எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது, இன்னும் நான் ஏதோ ஒரு உயிரினத்தின் மேலேயும் பற்றுதல் வைக்க மாட்டேன் அப்படின்னு பரத ஜடபாரதர் வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டார். ஆனால் விஷயமா ஜடபாரதர் வந்து ஒரு ஜடம்னா என்னது, ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி. ஜடம்னா உயிரற்ற பொருள், ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி அவர் வாழ்ந்தார். யார் கூடயும் அனாவசியமாக கேலி பேசுறது விளையாடுறதுல அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். யாராவது ஏதாவது சொன்னால் செய்வார், அவங்க அப்பா ஏதாவது வேலை சொன்னால் செய்வார், அவங்க அம்மா ஏதாவது வேலை சொன்னால், யார் என்ன சொன்னாலும் செய்வார். ஆனால் உள்மானதுக்குள்ளே எப்பவுமே பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஏன்னா அவர் இந்த பிறவியில் முடிவு பண்ணிட்டார், ஏற்கனவே நான் செய்த தவறுனால தான் ரெண்டு பிறவி நான் எடுக்க வேண்டியிருந்தது, இப்போ நான் மூணாவது பிறவியாக மனித உடலில் வந்திருக்கேன், இதையும் நான் நலவு விட்டுட்டுனா என்ன மாதிரி ஒரு முட்டால் யாரும் இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு காரியத்திலும் உலக விஷயத்திலும் ஈடுபட மாட்டார். அனாவசியமாக பேசுறது சண்டை போடுறது ஒன்றுமே கிடையாது. அவர் அமைதியாக அவர் பாட்டுக்கு போவார் வருவார், ஏதாவது வேலை சொன்னால் செய்வார். அதனால இவங்க அந்த ஊரில் உள்ளவங்களாம் என்ன நினச்சிட்டாங்க, ஒரு மந்த புத்திக்காரன் நினச்சிட்டாங்க. அது பைத்தியம் போல இருக்குது, பொதுவாகவே சாதுக்களை பார்த்தா அப்படி தான் நினைப்பாங்க, இந்த பைத்தியம் போல இருக்குது, ஏதோ பேசுகிறாரு போகிறாரு வர்றாரு. அந்த மாதிரி ஜடபரதரை பார்த்து எல்லாம் பைத்தியம்னு நினச்சிட்டாங்க. அவர் நினச்சார், இவங்க என்ன என்ன வேலாம் நினச்சிட்டு போகட்டும், நான் யாருக்கு என்னுடைய நிலையை நான் யாருக்கும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் வந்து இந்த பிறவியில் பகவான்கிட்ட போகணும். என்னை வந்து மந்த புத்திக்காரன், பைத்தியம், லூசு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் நிறைய பேர் ஏளனம் பண்ணுவாங்க, பசங்கள்லாம் அவர் மேலே கல்லை விட்டு அடிப்பாங்க, சகோதரர் அவனுடைய நண்பர்கள் சகோதரர்லாம் அவர் கேலி பண்ணுவாங்க. என்ன பண்ண அவர் ஒன்றுமே கண்டுக்காமல் அவர் பகவானை நினச்சிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் நினச்சார், நான் இந்த உடல் கிடையாது, நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன், என்னுடைய முன்ஜென்ம பிளவினால் இப்படி ஒரு உடல் எடுத்திருக்கேனா, இந்த உடல்லையாவது நான் பகவான்கிட்ட திரும்ப போகணுங்கிற வைராக்கியத்தோடு அவர் எதையுமே பொருட்படுத்தாமல். சில சமயங்களில் என்ன ஆகிடும்னா, அவங்க அப்பா வந்து எப்படியாவது இந்த பையனை வேதம் படிக்க வைக்கணும்னு நினச்சார். ஏன்னா அவங்க பெரிய பிராமண குடும்பம் தானே, அந்த காலத்தில் பிராமண பசங்களுக்கெல்லாம் வேதம் சொல்லி தருவாங்க. இந்த பையனை எப்படியாவது வேதம் படிக்க வைக்கணும்னு நினச்சார். பரத ஜடபரதர் என்ன பண்ணாரு, எதுலேயுமே ஆர்வம் காமிக்கல. இவர் என்ன நினச்சார், நான் போய் வேதம் படிக்க போய் அங்கே ஏதாவது வேதத்தில் தப்பு தப்பாக நான் படிச்சுக்கிட்டு கடைசியில் நான் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் பகவானை மறந்துட்டா என்ன செய்யறது. சில சமயம் வேதம் படிச்சுட்டு அந்த வேதம் படித்தவங்கலாம் உலக விஷயத்துக்காக சில யாகங்களை பண்ணுவாங்க, புண்ணியங்களை செய்வாங்க, இதெல்லாம் அதில் அவருடைய நோக்கம் கிடையாது. அவருடைய ஒரே ஒரு நோக்கம் பகவானுடைய சிந்தனையில் இருக்கிறது மட்டும்தான். இதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம்? வேத மந்திரங்களை படிக்கிறது, யாகங்கள் செய்கிறது, தபங்கள் பண்ணுறது, விரதங்கள் இருக்கிறது, இதெல்லாம் பகவானை அடையிறதுக்கு தான், அவரை நினைக்கிறது தான். நானே ஏற்கனவே அவருடைய சிந்தனையில் இருக்கேன், இதெல்லாம் செய்து தான் அவரை அடையணுமா? அதனால் அவர் எதிலுமே ஆர்வம் காமிக்கல. உங்கள் அப்பா எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார், அவருக்கு உபநயனம் பண்ணி பூநூல் போட்டு விடணும், அவர் வேத மந்திரம்லாம் படிக்க வைக்கணும். அவருடைய மற்ற பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டாங்க, இவர் படிக்கவே இல்லை. கடைசியில் எதோ செய்து பார்த்து கடைசியில் அவருடைய காலம் முடிஞ்சு அவர் இறந்து போயிடுவார். அவங்க அப்பா அம்மாலாம் இறந்து போனதுக்கப்புறம் இவர் சகோதரர்கள் கூட தான் இருக்கார். யார்? ஜெட்டபரத். இந்த சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே அவரை வந்து ரொம்ப உதாசீனமாக நடத்துறது. ஏன்னா அவன் வேதம் படிக்கல, ஒரு மந்த புத்திக்காரன், பைத்தியம் நினச்சி அவனுக்கு பழைய சாப்பாடு போடுறது, கிழிஞ்சு போன வஸ்திரங்கள்லாம் கொடுக்கறது, எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டார். என்ன நினச்சாருன்னா, நான் ஏதாவது ஒரு செயல் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய துன்பம் எனக்கு வேண்டாம், அதுக்காக ஏதோ ஒரு துன்பம் வந்தாலும் சரி நான் உள் மனதில் பகவானுடைய சிந்தனையிலே இருந்துட்டு போகிறேன். அதனால் பழைய துணி கொடுத்தா அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவார், பழைய சாதம் கொடுத்தா அதை சந்தோஷமாக சாப்பிட்டுக்குவார், ஏது கிடைச்சாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார். யார்ட்டையும் வம்புக்கு போக மாட்டார், சண்டை போட மாட்டார், எனக்கு ஏன் இது கொடுத்தீங்க, எனக்கு ஏன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இந்த உடல் கிடையாது, இவங்க என்னை என்ன செய்தாலும், என்னை என்ன உதாசீனப்படுத்தினாலும், ஏளனம் செய்தாலும், இந்த உடலுக்கு தானே தவிர இந்த ஆத்மாவுக்கு கிடையாது. அப்படி தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மாவாக இருந்தார். யாரு? ஜெடபரம். அந்த மாதிரிலாம் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்ம தப்பு பண்ணி யாராவது வந்து நம்மளை சொன்னாலே நம்ம கோவம் வந்துடும் இல்லையா? நம்ம தப்பு பண்ணிட்டு யாராவது வந்து ஏன் நீ இப்படி பண்ணினா, ஏ என்ன இப்படி என்ன கேட்குற நீ அப்படின்னு சண்டை போட்டு, ஆனால் பரத மகாராஜ் தப்பே செய்யலாம் கூட யாராவது திட்டினா கூட பேசாமல் ஏற்றுக்குவார். அவருக்கு இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாமே சமம் தான். எல்லா உயிரினங்களும் அவருக்கு சமம் தான். எந்த ஒரு உயிரினத்தை அவர் வெறுக்கலை, எந்த உயிரினத்து மேலே ஒரு பற்றுதலும் கொள்ளலை, எதுலேயுமே அவருக்கு பற்றுதல் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை வாழ்ந்துட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும், எது மேலேயாவது பட்டுதல் வச்சுட்டா என்ன ஆகிடும், அடுத்த பிறவியில் அப்படி போயிடும், அவ்வளோதான். அதனால் எதுலுமே ஆர்வம் காமிக்காமல் பகவானே நினச்சிக்கிட்டு இருந்தார். என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, கடைசியில் அவரை வந்து ரொம்ப மோசமாலாம் நடத்தினார். எதுக்குமே அவர் வந்து எதிர்ப்பு தெரியவே இல்லை, அவர் பாட்டுக்கு அமைதியாக வாழ்ந்தான். சரி, கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க சகோதரர்லாம், இவன் வேதம் படிக்கல, ஆள் தான் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கான், எங்கேயோ வேலைக்கு போக வேண்டியதானே, அவரை கொண்டு ஒரு வயலில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி வயலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் தான் வந்து ரொம்ப பணிவான ஆளாச்சு, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார். வேலைக்கு போகணுமா, சரி போகிறேன், சம்பாதிக்கணும், என்ன வேணால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஏதாவது செய்யாமல் போனால் தானே பிரச்சனை வருது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அப்படி யார் என்ன சொன்னாலும், அவர் சகோதரர்கள் அவருடைய மனைவிகள் குழந்தை யார் என்ன சொன்னாலும் அப்படி அமைதியாக இருக்கு. இப்போ வயலில் வேலைக்கு போகிறார், ஒரு தோட்டத்தில் வந்து காட்டில் தோட்டத்துக்கு வந்து காவலாளியாக இருக்கிறார். யார்? ஜெட்டபர. அப்போ அந்த தோட்டத்துக்கு காட்டுக்கு பக்கத்தில் அடர்ந்த காடு, அங்கே நிறைய கொள்ளை கூட்டத்துக்காரங்களாக இருக்காங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, வழிப்பறி பண்ணுறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணால், அந்த கொள்ளை கூட்டு தலைவன் வந்து ஒரு நாள் காளி பூஜை பண்ணுறவன், காளி பார்த்துருக்கீங்க இல்லையா, எவ்வளோ பேர் காளியோட விக்கிரகத்தை பார்த்துருக்கீங்க, நாக்கெல்லாம் வெளியில் வந்து சவப்பு கலரில் பல பல கை இருக்கும், இப்படி மண்டை உடலாம் மாலையாக இருக்கும், பயங்கரம் ஆக்ரோஷமாக இருக்கும் காளி சிலை. அந்த காளிக்கு வந்து மனுஷனை தான் பலி கொடுப்பாங்க, நர பலி கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காளிக்கு வந்து மனுஷனே பலி கொடுப்பாங்க. அந்த கொள்ளை கூட்டத்துக்காரர் என்ன பண்ணுவான்னா, ஒரு தன்னுடைய சேவகர்கள்லாம் அனுப்பி ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டா, நல்ல மனுஷனை பிடிச்சி பலி கொடுக்க முடியாது, தெரிஞ்சு அவன் உயிருக்கு பயந்து ஓடிடுவான். ஏதோ ஒரு மந்த புத்திக்காரனை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சாதான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத அவனை பலி கொடுத்துடலாம். அப்படி ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க அந்த கொள்ளை கூட்டத்துக்காரங்களாம். அவன் என்ன ஆயிடுவான், கொஞ்ச நேரத்தை எங்கோ ஓடி போயிடுவான், காணாமல் போயிடுவான். இந்த தலைவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடும், அவன் சொல்லுவான், ஏன்டா பலி கொடுக்க வந்த ஆள் காணாமல் போயிட்டா என்னடா பண்ணுறீங்க நீங்கள், போய் பிடிச்சிட்டு வாங்கடா அவனு சொல்லு. அப்படி வரலன்னா, நீ அந்த ஆளோட வரலன்னா உங்களை எவனோ ஒருத்தனை பலி கொடுத்துருவேன்னா. யார்? இவனெல்லாம் ஓடுனாங்க உயிருக்கு பயந்து, எங்கேயாவது நம்ம ராஜா நம்ம தலைவன் வந்து நம்மளை கொடுத்துட போகிறான்டா, சீக்கிரம் போய் பிடிச்சிட்டு வரலாண்டான்னு போனான். இவனு காடு பூரா தேடுறாங்க அவனை காணோம். கடைசியில் வயல் பக்கம் வந்தால் ஜடபரதர் உட்காந்துருக்காரு, அவரும் பார்த்தா அப்படியே உட்காந்துருக்காரு, யாரையே மறந்து வயலில் உட்காந்து பகவான் நினச்சிட்டு இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே. அவருக்கு ஒன்றுமே வெளிப்புற உணர்வே இல்லாமல் அவர் தன்னை மறந்து பகவானை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு வந்தானு, டே அந்த பைத்தியக்காரனை காணோம், இதோ இங்கே ஒரு பைத்தியம் இருக்கான், இவனை பிடிச்சிட்டு போயிடலான், ஏதோ ஒரு பைத்தியம் அவனுக்கு வேணும், அவ்வளோதானே, இந்த வம்பா இருக்கும், டே என் கூட வரையா நீ, ஆ வரங்க போகலாம். அவர் கூட்டின்னு ஜடபரதர் கூட்டிகிட்டு வந்து அந்த பலிபீடத்தில் உட்கார வச்சாங்க, காளியோடைய பலிபீடத்தில். உட்கார வச்சு அவருக்கு மாலையெல்லாம் போட்டு விட்டு பூஜார் ஒரு பெரிய அருவாள் எடுத்துகிட்டு வந்தார் அவர் வெட்டுறதுக்காக. யாரை? எடப்பாரதரை. இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. அவரை உட்கார வச்சு அவருக்கு மாலையெல்லாம் போட்டு சந்தனமெல்லாம் பூசி வச்சு மந்திரம்லாம் ஓதி விபூதியெல்லாம் போட்டுவிட்டு வேப்பிலையெல்லாம் அடித்து ஒரு பெரிய வால் எடுத்து ஓம் காளி ஜெய காளி அவன் தலையை வெட்டுறதுக்கு வராங்க. நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி உயிர் கோலையெல்லாம் நடுங்கும். எப்படா தப்பிச்சு ஓடுறதுன்னு நினைப்போம். ஆனால் பரத மகாராஜ் அப்படியே உட்காந்துருந்து அவர் நினச்சார், முட்டா பசங்க, இந்த உடலை தானே வெட்ட போகிறாங்க, ஆத்மாவுக்கு என்ன ஆகிடப்போகுது, எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, சீக்கிரம் வெட்டினானா நான் பகவான்ட்ட போயிடுவேன், நான் அவரையே நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போது என்னை வெட்டட்டு உனக்கு, இவனுக்கு இந்த உடலை என்ன வேணாலும் சீட்டு பீஸ் பீஸாக வெட்டினாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் சீக்கிரமாக இந்த உடலை விட்டு பகவான்ட்ட போகணும் அப்படின்னு அப்படியே உட்காந்துருக்கேன். யார்? சட்டப்படுறது சுத்த பக்தர், எந்த விதமான கலப்படமும் கிடையாது அவர்கிட்ட. பொருளாசிக்கோ மண்ணாசிக்கோ புகழுக்கோ வேண்டிய ஒரு பக்தி செயலை வெறுமனே ஒரு பகவானுக்கு சேவை பண்ணணும்னு தான் நினச்சார். அப்பேற்பட்ட சுத்த பக்தர், எந்த விதமான துரோகமும் செய்யாதவர், யாருக்கும் கெடுதல் நல்ல ஒரு நேர்மையான ஒரு பக்தர். அந்த பக்தனை பிடிச்சி வெட்ட வர்றாங்க இந்த காளியோடைய உபாசகர்கள்லாம் பூஜாரியெல்லாம். காளி தேவதை பார்த்தா அட பைத்தியக்காரங்களா, எவனையோ பலி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பக்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்கன்னு. அவன் பகவானுடைய பரம பாகவத பக்தர் அவன். அவன் பார், இங்கே உட்காந்துருக்கும் போது கூட பகவானை நினச்சிட்டு இருக்கிறான், அவனை போய் வெட்டுறீங்களாடா முட்டா பசங்களா சொல்லி காளியே வெளியில் வந்துடுவாங்க. சிலையிலேருந்து சிலை ரெண்டாக வெடிச்சிரும். சிலை வெடிச்சு அப்படி காளி வெளியே வந்து நாக்கெல்லாம் நீண்டு ரத்தம்லாம் நாக்கில் அப்படி தலையெல்லாம் தலைவோடு மாலையாக போட்டிருக்காங்க. பல கை வேல் ஈட்டி சூளம் வால் கத்தி கதை எல்லாம் வச்சு அங்கே உள்ளவன் தலையெல்லாம் சீவி பந்தாடுறாங்க. எல்லாத்தையும் கொல்ல கூட்டத்துக்கான அவன் தலைவன்லாம் இங்கே அங்கேயும் ஓடுறான். ஒருத்தனை பிடிச்சி அவன் தலையை அப்படியே திருக்காது, அப்படியே ரத்தத்தை குடிக்கிறாங்க காளி தேவி. பயங்கரமாக இருக்கும் அந்த இடம், பயங்கர ஆக்ரோஷம். அந்த கொல்லக்கூட்ட கும்பலே தும்சமாக்கிடுவாங்க. அந்த பைத்தியக்காரங்களா, ஒரு பக்தனை பிடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கீங்கன்னு இவ்வளவு நடந்துட்டுருக்கு. ஜடபரத எப்படி உட்காந்துருப்பார்? அவரை சுற்றியும் காலி விருந்து எல்லாத்தையும் பந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. தலையெல்லாம் உருட்டி ரத்தம்லாம் குடிச்சு எல்லாம் நடந்து ஜடபரத பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவார் அவர் பாட்டு. அவருக்கு அதில் கூட ஐயோ காளிதேவதே என்னை காப்பாற்றிட்டீங்களே அப்படிலாம் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு அப்படியே போட்டு. அந்த மாதிரி பரத் ஜடபரதர் வாழ்ந்துட்டுருக்கிறார். எது மேலேயுமே பற்றுதல் இல்லாமல். ஒரு நாள் என்னன்னா, அந்த ஊரில் ஒரு ராஜா இருப்பார், ரகுகணா பேர், ரகுகணா சக்கரவர்த்தி. அவர் ஒரு ரொம்ப புண்ணிய அரசர், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அந்த காலத்தில் ராஜாவெல்லாம் பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் பல்லக்கில் வந்து ராஜாவை தூக்கிட்டு போவாங்க. ஒரு ராஜா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னா பல்லக்கில் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ரகுகண ராஜா வந்து ஒரு நாள் கபில முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகணும்னு தன்னுடைய சேவகர்கள்ட்ட சொன்னாங்க. பல்லக்கு தூக்கணும், ஒரு பல்லக்கு தூக்குறது நாலு பேர் இருப்பாங்க, முன்னாடி ரெண்டு பேர் பிடிச்சிக்குவாங்க, பின்னாடி ரெண்டு பேர் பிடிச்சிக்குவாங்க. அன்றைக்கி என்னன்னா, ஒரு ஆள் பல்லக்கு தூக்குறவனுக்கு ஏதோ சம்திங் ஆகிடும், அவன் வரல. இந்த பல்லக்கு தூக்குறது இன்னொரு ஆள் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஜடபரதரை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இவன் சும்மா தானே இருக்கான், ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார் ஜடபரத். இவனை பிடிச்சிட்டு வந்து, டேய் நீ ராஜாவுக்கு பல்லக்கு தூக்கணும் வரையா அப்படின்னு. சரி வரேன், எனக்கு என்ன இருக்குது, நான் வரேன்னு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி வந்துடுவாங்க. ஜடபரதரை கூட்டிகிட்டு வந்து பல்லக்கு தூக்குறாங்க. ராஜாவை வந்து பல்லக்கு தூக்கிட்டு பல்லக்குள்ளே உட்கார வச்சுட்டு ராஜாவை தூக்கிட்டு போகிறாங்க. அவருடைய அரண்மனையிலேருந்து கபில முனியோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. யாரை தூக்கிட்டு போகிறாங்க? ரகுகண ராஜா. ரகுகணா, அவர் பேர் ரகுகணா. ரகுகணா உள்ளே உட்காந்துட்டுருக்கார். ராஜா அப்படி நல்லா கம்பீரமாக உட்காந்துருக்கார். சேவகர்கள்லாம் பல்லக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்படி நடந்து போகிறாங்க. ரோட்டில் நடந்து போகும்போது ஜடபரதர், ஜடபரதர் தெரியல, எப்பவுமே கிருஷ்ணர் தான் நினச்சிட்டு இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன். அவர் போயிட்டுருக்கிறாரு. போகும்போது பார்த்தா ரோட்டில் நிறைய எறும்புகள்லாம் ஓடும், சாரை சாரே அப்படி எறும்பெல்லாம் லைனாக போயிட்டுருக்கும். இவர் கால் வைக்க போகும்போது எறும்பு மேலே கால் வைக்க போடுவார். அஜிஜோ, ஒரு எறும்பு மிதிச்சு அடுத்த பிறகு நான் ஒரு எறும்பாயிடக்கூடாது அப்படின்ட்டு அப்படி நின்றுவார். நின்றவன் இப்போ நான் ஒரு பல்லக்கு தூக்கி நாலு பேர் போகிறாங்க, ஒரு ஆள் நின்னா என்ன ஆயிரும், பிரேக் போட்ட மாதிரி ஆயிரும். அப்படி தானே, காரில் வந்து சடனாக பிரேக் போட்டால் எப்படி இருக்கும், டக்குன்னு முன்னாடி வந்துடுவோம். அந்த மாதிரி என்ன ஆயிரும், இந்த பல்லக்கு தூக்கிட்டு போது ஜடபரதர் டக்குன்னு நின்றுடுவார். நின்ன உடனே உள்ள ராஜா வந்து கொஞ்சம் அசௌகரிய மாதிரி அவருக்கு, கீழே உள்ளற மாதிரி போய் அவர் பிடிச்சிருவார். பிடிச்சது ராஜா நினச்சார், ஏதோ கல்லுகளை தட்டியிருக்கும் போல இருக்கு, பாவம் சேவர்கள் தூக்கிட்டு போகிறாங்கன்னு பேசாமல் இருந்துடுவார். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே திரும்ப எறும்பு லைனாக போயிட்டுருக்கும். பரத் ஜடபரதர் பார்த்து நின்றுவார். நின்னோடனே திரும்ப பல்லக்கு குழுங்க ஆரம்பிச்சிடும். உடனே ராஜா இப்படி பிடிச்சிக்குவார். கேப்பா, ராஜா தானே அப்படி கம்பீரமாக பேசுவார், ஏய் என்னாச்சு, ஒழுங்காக தூக்க முடியாது. மற்ற மூணு பேருக்கு பயம் வந்துடும், இங்கே ராஜா வந்து நம்மளை அடிச்சுடுவாரோன்னு. சரி சரி ஒழுங்காக போங்க அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு திரும்பவும் எறும்பு குறுக்க போனேன்னு பரத ஜடபரதன் நின்றுவார். நின்னோடனே பல்லக்கு சரிஞ்சு உள்ள ஆரம்பி உழுக மாதிரி ஆகிடும். ராஜாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துடும், கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுவார் உள்ளேருந்து. முட்டாள்களா, அறிவு இல்லை, ஒழுங்காக பழகத்துக்கு காணணும் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவேன். மற்ற சேவர்கள் தான் பயந்து நடுங்கி உங்களை உயிரோட விட மாட்டேன், உங்களை கொண்டுடுவேன் ஆச்சா போச்சாங்க. சொன்னா ஐயோ சக்கரவர்த்தி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த பைத்தியம் தான் திடீர் திடீர் நிற்கிறான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ராஜா வந்து ஜடபரதரை பார்த்து கேட்குறாரு, டே உனக்கு என்ன பைத்தியம், அவனுக்கு மூளை இல்லை, ஒழுங்காக உனக்கு பல்ல கூட ஆள் தான் நல்லா தடி மாறு மாதிரி சாப்பிட்டு வண்ணமாக தானே இருக்கிற, ஒழுங்காக உனக்கு பல்ல கூட தூக்கு தெரியாதா, உள்ளுக்குள்ளே யார் இருக்கிற தெரியல, நான் பெரிய சக்கரவர்த்தி ராஜா, இப்படி தான் நீ சேவை பண்ணுவியா அப்படின்னு கண்ணா அப்படின்னு திட்டிடுவார். யார்? ரகுவன ராஜா. யார் திட்டுறாரு? ஜடபரதர். ஜடபரதர் வந்து யார்கிட்டையுமே இது வரைக்கும் பேசினதே கிடையாது, ஒரு வார்த்தை வந்து அவர் அனாவசியமாக யார்கிட்டையும் எதுவுமே தேவையில்லாமல் பேச மாட்டார். அப்போ தான் ஜடபரதர் நினச்சார், அஜோ பாவம், இந்த ராஜா மேலே ரொம்ப அவர் இறக்கப்பட்டார், இந்த ராஜாவுக்கு மேலே ரொம்ப இறக்கப்பட்டார். ஏன்னா இவரும் ராஜாவாக இருந்தவர் தானே, இன்றைக்கி ராஜாவாக இருந்தவர் என்ன பண்ணுறாரு, பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நினச்சார், இவர் அப்போ தான் கேட்டார் அவர்கிட்ட, ஓ இது வரைக்கும் பேசவே இல்லை ஜடபரதர் அவர்கிட்ட, ராஜாட்ட ஓ நீங்கள் தான் ராஜாவா, நீங்கள் எப்பவுமே ராஜாவாக தான் இருக்க போகிறீங்களா, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு தெரியுமா, ஏதாவது தெரியுமா உங்களுக்குன்னாரு. ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடு, என்னடா இப்படிலாம் பேசுகிறானே, இந்த ராஜ வாழ்க்கையெல்லாம் வந்து அவ்வளோ நிரந்தரமான கிடையாது, தற்காலிகமானது, எதுக்கு நமக்கு இவ்வளோ அகங்காரம் கர்வம் எல்லாம் கேட்கும்போது அந்த ஜடபரதர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்டு ராஜா அப்படியே பிரமிச்சு போடுவார். இது வரைக்கும் இவன் ஒரு பைத்தியம் தான் நினச்சிட்டு இருந்தோம், இவன் பேசும்போது தான் தெரியுது இவன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, எப்பயுமே ஒருத்தர் பேசுகிற வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது, பேசினதுக்கப்புறம் தெரியும் அவருடைய ஓ இவங்க இப்படியெல்லாம் விஷயம் இருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். ஜடபரதர் யார்கிட்டையும் பேசாதனால அவருடைய நிலைமை என்ன, அவர் என்ன மாதிரி உன்னதமாக நிலையில் இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியல, அவர் ஏதோ ஒரு பைத்தியம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ரகுகண ராஜா மேலே கருணையினால் ஜடபரதர் பேசினார், அப்போ ரகுகண ராஜா புரிஞ்சிடுச்சு இவர் ஒரு சாதாரணமான ஆளாக இருக்க முடியாதுன்னு. அப்போ அவர் உடனே பல்லக்குலேருந்து இறங்கி வந்து கேட்டார், நீங்கள் யார், நீங்கள் எந்ததோ உன்னதமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே, நீங்கள் உங்கள் ஜெயசேது எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். யார்? ரகுகண ராஜா. யார்கிட்ட? ஜடபரதர். அப்போ தான் சொல்கிறார் ஜடபரதர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொன்னார், நான் முன்னொரு ஜென்மத்தில் வந்து பரத சக்கரவர்த்தியாக இருந்தேன், ஒரு மான் மேலே பட்டுதல் கொண்டதுனால மானுடைய உடலுக்கு போனேன், இப்போ திரும்பவும் ஒரு மனித உடலில் வந்திருக்கேன். அப்போ தான் ஒரு ஆத்மாவுடைய தத்துவத்தை அவர் சொல்லுவார், அண்ணா என்றைக்குமே ஒருத்தர் வந்து இந்த இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நிரந்தரம் கிடையாது, இன்றைக்கி நீங்கள் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் இதே ஊரில் ஒரு பிச்சைக்காரனாக கூட இருக்கலாம், யாருக்கு என்ன அவனுடைய கர்மத்துக்கு தகுந்தாற்போல் அவனுக்கு உடல் கிடைக்குது, இது எல்லாமே தற்காலிகமானதான், ஆத்மா மட்டும்தான் நிரந்தரமானது, ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இருக்குது, பகவானுடைய ஆத்மீக லோகம் தான் நிரந்தரமானது, இப்படி சொல்லி ஆத்மீக விஷயத்தை இல்லாமல் அவர் புரிய வைப்பார். இப்போ ரகுகண ராஜாவுக்கு ரொம்ப திருப்தியாகி நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்பார், அவர் சொல்லிக்கிட்டே வருவார். அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷன் உரையாடல் நடக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் அது ரொம்ப விவரமாக இருக்குது, ரகுகண ராஜா என்னெல்லாம் கேள்வி கேட்டார், ஜடபரதர் என்னெல்லாம் அவருக்கு பதில் கொடுத்தாரு, அப்படி ஒட்டுமொத்த ஆத்மீக விஞ்ஞானத்தையும் வந்து ஜடபரதர் வந்து ரகுகண ராஜாவுக்கு சொல்லுவார். ரகுகண ராஜா தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட நிறைய கேட்டுக்குவார். ஸோ எப்படி அந்த பிறவியில் ஜடபரதர் வந்து பகவானே நினச்சி அந்த உடலை விட்டு பகவானுடைய உலகத்துக்கு போனார், அவர் பகவான்கிட்ட போகிறதுக்கு எவ்வளோ பிறவி எடுத்துட்டார், மூணு பிறவி மாற வேண்டியிருந்துச்சு. அந்த சரித்திரத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, பகவான் நமக்கு பக்தியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒருபோதும் பக்தி பாதை விட்டு விலகிடக்கூடாது, அப்படி விலகிட்டால் இந்த மாதிரி பல பல பிறவிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் பகவான் உதவி செய்வார், ஆனால் அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்குவோம் நமக்கு தெரியாது. பரத மகாராஜா வந்து ரொம்ப உன்னதமான நிலையில் இருந்ததுனால அவருக்கு ரொம்ப சுலபமாக அதை பயன்படுத்திக்கிட்டார். நம்மளாம் அப்படியே பக்தி பண்ணுறோம், ஒரு மாலை ஜபிக்கிறதுக்கே இங்கே தறிகடத்தம் போடுது, ஒரு மாலை ஜபிக்க வைக்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடுது, பதினாறு மாலை ஜபிச்சா இந்த உலகத்தையே தலையில் திருப்பி வச்ச மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது நமக்கு இல்லையா. இதுதான் நம்மளுடைய நிலைமை, நம்ம ஒன்றும் பெரிய பக்தர்களாக ஒன்றும் கிடையாது, நம்ம ஏதோ பேருக்கு தான் பக்தி பண்ணிகிட்ருக்கோம். பரத மகாராஜாலாம் வந்து பக்தியிலேயே அப்படி ஊறி போய் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கே அப்படி ஒரு பரீட்சை வந்துதான் இல்லையா இல்லையா, பரத மகாராஜாவுக்கே அப்படி ஒரு பரீட்சை, அப்போ நமக்கெல்லாம் அவ்வளோதான் ஃபினிஷ், லைஃபே முடிஞ்சிடும். அதனால் கவனமாக இருக்கணும், பக்தருடைய சங்கத்திலேருந்து பக்தியில் முன்னேற்றம் அடையிறதுக்குண்டான வழிகளை எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் தப்பிச்சுக்குவோம், இல்லாட்டி பல பிறவிகளாக கிருஷ்ணாட்ட போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா ஒழுங்காக பயன்படுத்திக்கணுமா இல்லையா, தொலைச்சிட்டா அப்புறம் நாங்கள் திரும்ப பல பிறவி எடுக்க வேண்டியதான். கிருஷ்ணர் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார், இப்போ வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருந்தார். இங்கே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, ஒரு வேளை நீ பக்தி பாதிலிருந்து விலகி போயிட்டாலும் உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பேங்கிறார், என்னுடைய பக்தன் பக்தி பாதிலிருந்து விலகி போயிட்டா ஒரு போதும் அவன் நான் கைவிட மாட்டேன், வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பேங்கிறாரு கிருஷ்ணர், வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பார். நம்ம பல பிறவிகள் ஆகணும் அப்புறம் பக்குவம் அடையிறதுக்கு. ஆனால் என்ன செய்யணும், கிடைச்ச வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். அப்படிதானே இப்போ பரதமாலோட சரித்திரம் நமக்கு அது ஞாபகப்படுத்துறது தான், கிடைச்சிருக்கிற வாய்ப்பை ஜடபரதர் ஒழுங்காக பயன்படுத்திக்க சொன்னாரா இல்லையா. அந்த மாதிரி கிடைத்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டால் இந்த லைஃப்லேயே கிருஷ்ணன் போயிடலாம், இல்லாட்டி இன்னும் பல ஜென்மம் ஆகும். எல்லாத்தையும் பார்க்கணும், நாகின் உள்ள சேர்ந்து ஒன்றும் சாப்பிட முடியாது, அப்புறம் போக வேண்டியதுதான். வெயில் கொடுமை இருக்கும், மழை கிடைக்க மழை வராது, தண்ணி கிடைக்காது, காற்று இருக்காது, கரண்ட் இருக்குது, ஃபேன் ஓட அப்புறம் கரண்ட் இருக்காது, இது நிறைய துன்பத்தை அனுபவிக்கணும். தேவையா அதெல்லாம் தேவையே இந்த ஒரு லைஃப்பில் கிருஷ்ணர். அதுக்கு கொஞ்சம் தவம் பண்ணணும், ரொம்ப பெருசாலும்னு பண்ண சொல்லலை. பரத மகாராஜ் மாதிரி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போய் காட்டில் உட்கார சொல்ல நம்மளை. ரவுபாத ரொம்ப எளிமையாக பக்தி பண்ண சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டை துறக்க வேண்டாம், நாட்டை துறக்க வேண்டாம், சொத்து எதையுமே துறக்க வேண்டாம், எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக பயன்படுத்த முடியும். புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், எதையுமே துறக்க வேண்டாம், எல்லாத்தையும் கிருஷ்ணருடைய சம்பந்தமாக மாற்றிடணும். அதை தான் பிரபுபாத சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம ஒழுங்காக ஜபிச்சாலே போதும், தினமும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஒழுங்காக ஜபிக்கணும், கவனமாக எதையும் நினைக்காம பகவானை நினச்சி ஜபிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. அப்படி ஜபிச்சுட்டே வந்தோன்னா நம்ம பக்குவம் ஆடலாம். இதுதான் பெஸ்ட் யோகா. இப்போ இருக்கிற ஜப யோகா, இந்த ஜப மெடிடேஷன், ஜப தியானம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, எளிமையானது, கஷ்டம் கிடையாது. நம்மளை வந்து காட்டுக்கு ஓடிப்போக சொல்லலை, தலைகீழ நிற்க குப்புறவெல்லாம் நிற்க சொல்லலை, எளிமையாக தினமும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஜபம் பண்ணுங்க. அதுக்கே நமக்கு முடியுதா என்ன, எப்பெல்லாம் வலிக்கு 1 மணி நேரம் அந்த சாமி உட்கார வச்சு கத்தி போட்டு கழுத்து அறுத்துட்டாங்க அப்படிமா இல்லையா, ஜோ வந்து 10 நிமிஷம் பேசி முடிச்சிடுவாரு, பார்த்தா உட்கார வச்சு 1 மணி நேரம் கத்தி போட்டு கழுத்து அறுத்துட்டாரு. நம்மளாலுக்கு நம்ம நம்மளுடைய உடல்நிலை மனநிலையெல்லாம் அப்படி இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம வந்து சிரத்தையோட நம்பிக்கையோட இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு பண்ணோன்னா படிப்படியாக அதில் சுவை ஏற்பட்டு பக்தியில் வளர்ச்சி அடைந்து ஒரு நாள் நம்மளும் பரத மகராஜ் மாதிரி உன்னதமான நிலையாகும். அப்போ கிருஷ்ணர் கூடுமான வரைக்கும் நமக்கு உதவி செய்வார். இல்லாட்டி கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், நம்ம எப்படி சரணடைஞ்சிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உதவி செய்வார். பகவத்கீதையில் சொல்றார், ஒருவன் எனக்கு சரணடைவதை கேட்டார் போல அவர்கள் பலனளிக்கின்றேன். ஏதாமா பிரபத்தந்தே தாம் சதைவ பஜாமியகம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷா பார்த்த சரோஷ். நம்ம கிருஷ்ணருக்கு 10% சரண் அடைஞ்சோன்னா 10% கிருஷ்ணருக்கு ஹெல்ப் பண்ணுவார், மீதி 90% விட்டுடுவார். நம்ம 90% சரண் அடைஞ்சோன்னா கிருஷ்ணரும் 90% உதவி செய்வார். ஏன்னா நம்ம அதைத்தானே விரும்புகிறோம். அப்போ 100% கிருஷ்ணர்கிட்ட சரண் அடைஞ்சோன்னா 100% கிருஷ்ணர் உதவி செய்வார். நம்ம சரணடைகிற முறையை பார்த்து எல்லாட்டி கிருஷ்ணர் விட்டுடைய சரி, அவங்க கொஞ்ச நாள் கழித்து வரணுன்ட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏன் போய் கஷ்டப்பட்டு விட்டுறலாம். அப்போ நம்ம தான் பல அடிகள்லாம் வாங்கிட்டு கிருஷ்ணா எனக்கு வேறு வழி இல்லைன்ட்டு வருவோம், அப்போ கிருஷ்ணன் பிடிச்சிக்கிறார். ஓகே, அதனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம வந்து இப்போ இருந்தே முயற்சி பண்ணணும், கூடுமான வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பகவானை சரணடைந்து பக்தி செய்யணுமோ அந்த அளவுக்கு நமக்கு பகவான் வந்து பரிமாற்றம் செய்வார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். கேள்வியில் சந்தேகங்களை முடிச்சிருக்க ரொம்ப சந்தோஷம்.